நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு அளவுல அவங்கவுங்களுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு, பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் இல்லாம ஆரோக்கியமான முறையில் இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு மாடித்தோட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. இப்போ ஒரு மாடித்தோட்டம் எப்படி அமைக்கணும், அதில் வந்து என்னென்ன நம்ம பின்பற்ற வேண்டிய முறைகள்லாம் இருக்குது, காய்கறிகள் நம்ம விளைவிக்கும் போது அது எந்த அளவுக்கு நமக்கு நலம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நிறைய விவரங்கள் சொல்கிறதுக்காக தமிழ்நாடு மாடித்தோட்டத்தை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல கேட்போம் வாங்க. வணக்கம் மேடம்.
அனைவருக்கும் வணக்கங்க. மாடித்தோட்டங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிரபலமாகி வந்துட்டுருக்குது. ஏன்னா இப்போ வளர்ந்து வரும் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பில்டிங் அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. ஸோ ஒரு செடியோ ஒரு சத்தான காய்கறிகளோ அந்த மாதிரி வளர்த்துக்குண்டான ஏதுவான பகுதியே இருக்காது. ஸோ இதுக்கு சிறந்த அல்டர்னேட் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடி ஏரியா உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இதை ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பொழுதுபோக்காகவும் நாமே சத்துள்ள காய்கறிகளை ஆரோக்கியமான முறையில் உற்பத்தி செய்ய வழிவகுக்க, மாடிப்புடங்களை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை ஒரு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாடி தோட்டத்தை வந்து நம்ம மாடியில் அமைக்கலாங்க. இதுக்கு வந்து முதல்ல வந்து சரியான திட்டமிடல் அவசியங்க. திட்டமிடலுங்கிறது என்னன்னுங்கன்னா, ஒரு பேப்பரில் நம்ம முன்னமே எங்கே செடியை நடணும், நடைப்பகுதிகள் இருக்கணும், இந்த மாதிரி நம்ம முதலே எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு தான் வந்து மாடி தோட்டத்துக்கு வந்து எப்படி உருவாக்கலாம் அமைக்கலாங்கிறத மட்டும் நம்ம டிசைட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, மாடி சூழ்நிலைகள். மாடி சூழ்நிலைகள் எப்படி இருக்கணும்னா, முதல் காரணம் என்னன்னா, மாடியில் வந்து தண்ணீர் இறங்காதவாறு பார்த்துக்கொள்ள வேணும். அது ரொம்ப முக்கியமான காரணம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் டேமேஜ்லாம் வரும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ நியூவாக நாங்கள் என்ன சொல்கிறோம், வாட்டர் ப்ரூஃப் கொண்ட மாடித்தளங்கள் அமைச்சிட்டோம்னா நமக்கு இதுக்கு உண்டான பாதிப்பு எதுவுமே ஏற்படாது பிற்கால சூழ்நிலையில். அப்புறம் இதுக்கு உண்டான தேவையானது பார்த்தீங்கன்னா, மெயினாக நமக்கு அதிக சூரிய ஒளி படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஷேட் நெட்டுன்னு சொல்லுவோம். நமக்கு தேவையான சூரிய ஒளி, காற்று, மற்ற காரணிகள் எதுவுமே வந்து தகுந்த நிலையில் அந்த செடி வளரக்கூடியதுக்கு உண்டான தகுந்த நிலையில் நமக்கு கிடைக்கும், மற்றும் நோய் தாக்குதல் வந்து குறைவாக காணப்படும், சரிங்களா? ஸோ இதில் வந்து மெயினான காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தொட்டிகள் அமைக்கிறது, தொட்டிகளோ பாத்திகள் முறையிலையோ அமைக்கிறது. அப்புறம் என்னென்ன மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. உங்களுக்கு எல்லா வகையான காய்கறிகளையும் நம்ம மாடி தோட்டத்தில் கொண்டு வர முடியாது. குறிப்பாக சொல்லணுன்னா, நம்ம குறைந்த கால அளவு கொண்ட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டை மற்றும் பந்தல் வகை காய்கறிகள் கூட நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். கருவேப்பிலை, முருங்கை, அந்த மாதிரி சிலகளை வந்து நம்ம பயிரிடலாம்.
சரிங்க. எல்லா வகையான காய்கறிகளையும் பயிரிட முடியலனாலும், நீங்கள் சொன்ன மாதிரி எதெல்லாம் நம்மளால் முடியுதோ அதை நம்முடைய மாடித்தோட்டத்தில் நம்ம பயிரிட்டு எடுத்துக்கலாம். சரிங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இதில் வந்து திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம எந்தெந்த செடிகள் வைக்க போகிறோம், அதுக்கு பாதை இதெல்லாம் நம்ம திட்டமிட்டுக்கிறோம். இப்போ இந்த பாத்திகள் அப்படிங்கும்போது, நம்ம நிலத்துல அந்த இருக்கிற மண்ணை சீரமைச்சு பாத்திகள் கட்டுறோம். இங்க நம்ம மாடி தோட்டத்துல நம்ம வளர்க்கறதுக்கு மண்ணோ அல்லது மண்ணுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பொருளோ பயன்படுத்தணும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எப்படி நம்ம அமைச்சிக்க முடியும்?
இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, கீரை வந்து பாத்தி வகை முறையில தான் வந்து பயிரிட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சிமெண்டோ செங்கலான ஒரு சுவரொட்டியை வந்து முதல்ல கட்டிடணுங்க. அதுக்கேற்ற மாதிரி 6x3 இல்லை 9x3 நம்ம முதல்ல கட்டிட்டோம்னா, கட்டின பிறகு அதில் ஃபுல்லாக கருங்கற்கள் மூலமாக நிரப்பிட்டு, தென் ஒரு பாலித்தீன் பேக் மாதிரி அதில் போட்டுட்டு, தென் நமக்கு உண்டான கலவைகள், அதாவது மண் கலவைன்னு சொல்லுவோம், செடிக்கு தேவையான ஊட்டம் கொடுக்கக்கூடிய மண் கலவைகளான மணல், செம்மண், உலர்ந்த சருகுகள் கூட நம்ம எக்கனாமிக்கலாக திங்க் பண்ணணும்னா, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எக்கனாமிக்கல் முறையில் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ட்ரைட் லீவ்ஸ் அந்த மாதிரி உலர்ந்த சருகுகள். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ மண்புழு மட்கூரம் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. மண்புழு மட்கூரம், தொழு உரம்னா, இது ஒரு லேயர் லேயராக போட்டுட்டிங்கன்னா மேலே வந்து ஃபைனலாக மண்ணை கொட்டி அதை நல்லா கொத்தி விட்டு சமப்படுத்தி, நீங்கள் கீரைகளை லைன் சோயின்னு சொல்லுவோம், வரிசை முறையில் வந்து நீங்கள் கீரைகளை சிறுகீரை, முளக்கீரை அந்த மாதிரி பாத்தி வகையாக பிரித்து பாத்திகள் மாதிரி அமைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பல வகையான காய்கறிகள் நீங்கள் தொட்டிகள் மூலமாக, நம்ம க்ரோ பேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒரு சாக்கு முறையில் இருக்கும், அது உங்களுக்கு சைஸ் வாரியாக இருக்கும். அது இல்லாமல் பிளாஸ்டிக் தொட்டியில், இப்போ நம்ம குரோட்டன்ஸ்லாம் வளர்க்குற தொட்டியில் நம்ம காய்கறிகளை வளர்த்து நமக்கு தேவையான சத்துள்ள காய்கறிகளை நம்ம நாமளே உற்பத்தி செய்து கொள்ளலாம். இப்போ தொட்டியில் வளர்க்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த தொட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துவாரம் இருக்கணும், வடிகால் வசதிக்கு உண்டான ஏதுவான துவாரம் இருக்கணும். அதை சின்ன ஒரு மண்ணோடு வச்சு அடைச்சிட்டு, மண் கலவையை முதல்ல எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, தொட்டிக்கு தகுந்த அளவுக்கான மண் கலவையை வந்து நிரப்பிட்டு நீங்கள் தக்காளி, கத்திரி, வெண்டை இந்த மாதிரி காய்கறிகளை பயிரிடலாம். வெண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக விதைய தொட்டியிலே போட்டுடலாம். ஆனால் தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவங்க நாற்றங்கால் பாவித்து தான் நட வேணும். டைரெக்டாக தொட்டியில் போட்டிங்கன்னா அதனால் வித்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அதுக்குண்டான அது வளர்ச்சி தன்மையை அடையாது. ஸோ நாற்றங்கால்ங்கிறதுக்கு வந்து நம்ம குழித்தட்டு முறையை பின்பற்ற வேணும். குழித்தட்டு முறைங்கிறது ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இருக்கும், 0.8 தடிமன் கொண்ட ஒரு பிளாஸ்டிக் ட்ரேவை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா 98 குழிகள், சிறு சிறு குழிகளாக இருக்கும். நீங்கள் கத்திரி விதையோ இல்லை மிளகாய் விதையோ தக்காளி விதையோ ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு விதை என்ற அளவில் போட வேண்டும். விதை போடுறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான மண் கலவை பார்த்தீங்கன்னா மக்கிய தென்னை நாற்கழிவு மற்றும் தொழு உரம், மண்புழு மட்குரம், அதோட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து உருவாக்கப்பட்ட அசோஸ்பைரலம், ஃபாஸ்போ பாக்டீரியா, அஸ்ட்ரோ பாக்டீரியா, இதெல்லாம் 200 கிராம் பேக்கெட் என்ற விதத்தில் எல்லாம் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு புரோட்ரேயில் வந்து குழித்தட்டு நாற்றாங்கல் முறையில் வந்து எடுத்துக்கணும். இதில் எடுத்துட்டு தான் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு செல்லுன்னு சொல்லுவோம். ஒரு குழிக்கும் நத விதமாக நீங்கள் விதைச்சிங்கன்னா 25-30 நாளில் வந்து உங்களுக்கு விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப திடமான, நல்ல ஆரோக்கியமான, பூச்சி மற்றும் நோய் தாக்காத நல்ல வாலிப்பான நாற்றுகளை வந்து குழித்தட்டு முறையில் நீங்கள் பெறலாம். 25-30 நாள் கழித்து நீங்கள் தொட்டியில் நிரப்பி வச்ச மண் கலவையில் வந்து நீங்கள் மறுநடவு செய்யலாம்.
சரிங்க மேடம், இப்போ அந்த வெண்டை அந்த மாதிரி கத்திரி இதெல்லாம் செடிகள் வளர்ந்து நம்மளுக்கு தொட்டியிலேருந்து பறிச்சுக்கிறோம், கொடி வகை காய்கறிகள் வந்து இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நம்ம பயிர் செய்ய முடியுங்களா?
கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க பந்தல் வகை காய்கறிகளை வந்து மாடி தோட்டத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம், கடினமானதுன்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது, நமக்கு மிஞ்சி போனால் ஒரு நாளுக்கு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புடலையோ பாகலோ பீர்க்கோ அட்லீஸ்ட் அல்டர்னேட் டேஸ் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நமக்கு மிஞ்சி போனால் ஃபேமிலியில் ஒரு 3-4 நபர்களுக்கு ஒரு காயோ மீதம் 2 காய் இருந்தால் போதும். தாராளமாக ஒரு 10-15 தொட்டிகள் வச்சாலே போதும். இதில் மேஜராக என்ன ப்ராப்ளம், கொடி வகைங்கிறதுனால நம்ம வந்து பேம்பு ஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், மூங்கில் குச்சியை வந்து விதை ஊன்றிய பிறகு ஒரு 20-25 நாளில் பார்த்தீங்கன்னா அது படரும் தன்மை வரும்போது நீங்கள் மூங்கில் குச்சியை ஊனி அதில் ட்ரெயின் பண்ணி விட்டுணும். அந்த கொடியை வந்து அதிலே அப்படியே படர விட்டுட்டீங்கன்னா, மூங்கில் குச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அடி வரைக்கும் எடுத்து ஊனி வச்சிட்டிங்கன்னா அதிலே படர்ந்து அதுக்குண்டான நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 6-7 காய் ஒவ்வொரு தொட்டியிலேருந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுவே பெரிய விஷயம். அந்த மாதிரி பாகல், பீர்க்கு, புடலை எல்லாமே வந்து பந்தல் இருந்தாதான் பண்ண முடியும். அதிக காசு உள்ளவங்க அதுக்கு செலவு பண்ணி இது ஒரு கண்டிப்பாக லாபகரமாக பண்ணுங்கிறவங்க வந்து பந்தல் முறையில் அமைச்சு அதுக்குண்டான ஜிஐ ஒயர்ன்னு சொல்லுவோம், கவை கம்பி, கட்டுக்கம்பி எல்லாம் போட்டு கட்டி ஒரு பந்தல் முறையை அமைச்சு அதில் பண்ணாலும் உங்களுக்கு மூங்கில் குச்சி இல்லாமல் டைரெக்டாக ட்ரெயின் பண்ணும்போது அதில் ஏறும்போது உங்களுக்கு நிறைய காய் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. பட் நம்ம குடும்பத்துக்கு தேவையான வந்து ஒரு 10-15 தொட்டிகளை போட்டேன்னு உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம அறுவடை செய்யலாம்.
அதே மாதிரி இப்போ கிழங்கு, அதாவது வேறு கிழங்குன்னு சொல்கிறோம் நீங்கள், கேரட், பீட்ரூட், முள்ளங்கி அதெல்லாம் கூட நம்ம வீட்டு மாடி
கண்டிப்பாக பண்ணலாங்க. அதையும் நீங்கள் தொட்டி முறையை பின்பற்றலாம். ஏன்னா அதுவும் வந்து குறுகிய கால பயிர்கள்னால மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கிழங்குகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தொட்டியிலே நீங்கள் தாராளமாக பண்ணால் தொட்டி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், 20-40 அங்குலம்னு அந்த வேரியேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி 40 அங்குலம் கேரட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க.
இப்போ பொது அந்த காய்கறி பயிர் அப்படிங்கும் போதே வயல்வெளிகளில் போட்டாலும் சரி இல்லை வீட்டில் வளர்த்தாலும் பூச்சி தாக்குதல் நிறையா வரும் இல்லைங்களா, அதுதான் முக்கியமாக பிரச்சனையே. அதை வந்து எப்படி சமாளிக்கலாங்க, என்ன மாதிரி பூச்சிகள் இந்த மாடி தோட்டத்தில் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி சமாளிக்கலாம்?
பொதுவாக காய்கறிகளை தாக்கும் பூச்சிகள் பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சின்னு சொல்லுவோம், அசுவினி, தாது பூச்சி இந்த மாதிரி இதுதான் தாக்கம் தான் அதிகமாக காணப்படும். இதுக்கு வந்து நம்ம ரசாயன முறையில் போகிறது தான் வழி. சில பேர் யோசிப்பீங்க ஏன்டா ரசாயன வழி சொல்கிறாங்கன்னு, இது ஒரு அல்டர்னேட் சோர்ஸ் மாதிரி சொல்கிறேன். இயற்கை முறையில் பண்ணுன்னா நீங்கள் பஞ்சகாவியா இல்லைனா நம்ம உன்னிச்செடி சாறுன்னு சொல்லுவாங்க, நம்ம களையாக நினைக்கிற சாறையே வந்து எடுத்து நம்ம நொதித்தல் செய்து அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்களா அந்த நாற்றுத்துக்கே பூச்சிகள் வந்து அண்டாது. ரசாயன முறையில் சில பூச்சிக்கொல்லிகளான குளோரி பைரிபாசுன்னு சொல்லுவோம், அதை வந்து 2 ml பர் லிட்டரில் கைத்தெளிப்பான் மூலம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மாதை ஒரு முறை இடைவெளியில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா நாற்றங்காலில் பார்த்திங்கன்னா வேரர்கள் நோய், வாடல் நோயோட தாக்கம் வந்து இந்த குழித்தட்டில் வந்து இருக்காதுங்க. இப்போ நம்ம நாற்றங்கால் முறையில் அமைக்கும் போது மேட்டுப்பாத்தியம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான தாக்கம் ஏற்படும். அதுக்கு ஒரே வழி பூஞ்சான கொல்லிகளான ட்ரைகோடோமா விருடின்னு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்கிய அந்த ட்ரைகோடோமா விருடி என்ற கலவையை 2 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூஞ்சான தொகைகள் ஆரம்பத்திலே வந்து கட்டுப்படுத்தப்படும்.
சரிங்க, இந்த மாதிரி நம்ம மாடியில் வளர்க்கக்கூடிய இந்த செடிகளுக்கு தண்ணீர், உரம் இதெல்லாம் எப்படி கொடுக்கணுங்க?
இப்போ தொட்டி செடியில் பார்த்தீங்கன்னா நம்ம சில நல்ல லாபகரமாக பண்ணணும்னா சொட்டு நீர் பாசன முறையில் அதிக அளவில் பண்ணணும்னா சொட்டு நீர் பாசன முறையை வந்து அமைத்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு 50 லிட்டரோ ஒரு நம்ம எவ்வளோ காய்கறி பயிர்கள் வந்து எவ்வளோ தொட்டி வச்சுருக்கோமோ எவ்வளோ பாத்தி முறையை வச்சுருக்கோமோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 சதுரடிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறோம்னா ஒரு 50ல இருந்து ஒரு 100 லிட்டர் தண்ணீர் உள்ள ட்ரம்மை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதில் குழாய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கீழே இருக்க வாட்டர் சோர்ஸ் மூலமாக மேலே வரத்துக்கு உண்டான எல்லா ஏதுவான வழிகளையும் பண்ணி வச்சுக்கிட்டு அது மூலமாக பைப் வழியாக தண்ணி கொடுக்கலாம், பாத்திகள் முறையில் அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி சொட்டு நீர் பாசன முறையில் வந்து நீங்கள் எல்லாம் அந்த சொட்டு நீர் மூலமாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதுவான, அதாவது தொட்டிக்கு மேலேயே கொடுக்கலாம் நீங்கள் சொட்டு நீர் அந்த ட்ரிப்புன்னு சொல்லுவாங்களா லேட்ரல்ஸை வந்து நீங்கள் தொட்டிகள் மேலேயே இதுபட போது அதாவது வேர்களுக்கு முன்னாடியே விழுகிறனால வந்து உங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் அந்த தண்ணி கொடுக்கறப்படுறதுனால அதுவும் அதிக அளவில் இல்லாமல் இன்டர்வெல்ல கொடுக்கறனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் களையும் கண்ட்ரோல் ஆகும், அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான நன்னான காய்கறியும் மகசூல் செய்ய ஏதுவாக இருக்கும். உரக்கலவைகள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக சொட்டு நீர் பாசனம் மூலமாக போகும்போது நீங்கள் கரையும் உரப்பாசனத்தையே செய்யலாம். கரையுறன் பாசனங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ALL 19 சொல்லுவோம், தென் மல்டிகே இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ கன்வென்ஷனல் முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாலே வந்து கிராம் கணக்கில் அது குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் கொடுப்போம், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேஜ், ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அந்த மாதிரி பிரிச்சுக்குவோம். ஸோ அந்தந்த டைமில் கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையை அப்பப்போ பூர்த்தி செய்கிறனால அதோட பூக்கும் தன்மை மற்றும் அறுவடை செய்யும் போது அதோட காயினோட தரம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக அதிகரிக்கப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிகே பாலிஃபீடு ட்ரிப்பில் கொடுக்கறது இல்லாமல் நீங்கள் கைத்தளிப்பான் மூலமாகவும் ஃபோலியோ ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம், அதாவது 1 கிராம் பாலிஃபீடோ இல்லை ALL 19 எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் ஃபோலியோ ஸ்ப்ரேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இலையினோட தரம் அதிகனால ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு அதோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கடைசியில் மகசூல் ஈல்ல வந்து நல்ல தரமான காய்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
சரிங்க, இப்போ நீங்கள் இந்த உரங்கள் என்னென்ன உரங்கள் வந்து இதுக்கு மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நிறைய நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க சமையலறையில் காய்கறி கழிவுகள் நிறைய வருது, இன்னும் சின்னதாக ஏதாச்சும் மரம் செடி கொடிகள் இருந்துச்சுன்னா அதனுடைய உலர்ந்த இலைகள் பழுத்த இலைகள் கொட்டி போகுது, அதையெல்லாம் கூட நம்ம எடுத்து மக்க வச்சு பயன்படுத்தலாம், அந்த மாதிரி இந்த மாடி தோட்டத்தில் பண்ணலாங்களா?
மாடி தோட்டத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னது பார்த்தீங்கன்னா ரசாயன முறையில் எப்படி பண்ணலாங்கிறது, இன்னொரு அல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் சாகுபடி செய்ய, ஏன்னா பெரும்பாலானவங்க இப்போ வந்து பூச்சி நோய் தாக்கம் இல்லாமல் டாக்ஸிசிட்டின்னு சொல்கிற பெஸ்டிசைட் ரெசிடியூ இல்லாமல் நல்ல காய்கறி தரமான காய்கறி மார்க்கெட்டில் கிடைக்கிறதே அரிது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம அல்டர்னேட் வேவாக நம்ம இதே நம்மளே ரைஸ் பண்ணிக்கலாங்கும் போது ரசாயன உரத்தை அப்பாற்பட்டு நீங்கள் ஆர்கானிக் மென்யூர், அதாவது இயற்கை முறையில் மண்புழு மட்கூரம், தென்னை நாற்கழிவு மற்றும் நம்ம கிச்சனில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், நம்ம கழிகிற காய்கறி குப்பைகள் இதெல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் வந்து ஒரு சின்ன குழி எடுத்து அதில் எப்பயுமே ரெகுலராக டம்ப் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா மக்க வைக்கணுங்க. மினிமம் 15 டு 20 டேஸ் வந்து அதை அல்டர்னேட்டாக கிளறி கிளறி விட்டோம்னா நல்லா மக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல தரமான உரம், அதுக்கு எதுவான உரம் எதுவுமே கிடையாது, அதில் உள்ள தலை மணி சாம்பல் சத்து மற்ற அரிய சத்துக்கள் வந்து உங்களுக்கு டைரெக்டாக செடிக்கு கிடைக்கிறதுக்கு ஏதுவான உரமாக நம்ம வந்து தயாரிக்கப்பட்டு ரொம்ப சிறிய செலவே இல்லாமல் வந்து நம்ம பயிருக்கு நேராக உரமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேற என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா மற்றும் தசகாவியாலாம் கேள்விப்படுங்க பண்ண வச்சுருக்கவங்க பசுஞ்சாணம் இதெல்லாம் வந்து எடுத்து வாழைப்பழம் அப்புறம் சாணம் இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பஞ்சகாவியான்னு ஒரு இதை நாமளே தயாரிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக காணப்படும், உங்களுக்கு பூச்சி மற்றும் நோய் தாக்கம் வந்து குறைந்து காணப்படும்.
சரிங்க, இப்போது பொதுவாக மாடித்தோட்டம் அமைக்கும் போது கட்டாயமாக நிழல்வலை அமைச்சு தான் நம்ம வந்து மாடித்தோட்டம் அமைக்க முடியுங்களா?
அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. மாடித்தோட்டத்தில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே திறந்த வெளி மாடித்தோட்டம். பசுமை கூரை அமைக்கிறதோட நன்மை மற்றும் தீமைகள் என்னன்னா, இப்போ உங்களுக்கு அந்த முக்கிய காரணிகளான சூரிய ஒளி, காற்று, ஈரப்பதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பசுமை கூரை அமைத்தல் முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தகுந்தவாறு செடிக்கு ஏற்றவாறு கிடைக்கும். ஸோ பூச்சி நோய் தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக காணப்படும் மற்றும் மகசூல் அதிகரிக்கப்படும். இதில் மேஜராக என்ன ட்ராபேக்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். திறந்தவெளி மாடித்தோட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு உண்டான அந்த க்ரீன் ஷேட் நெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கே வந்து உங்களுக்கு 250 ரூபா அந்த மாதிரி, இது லோ காஸ்ட், மீடியம் காஸ்ட், ஹை காஸ்ட்னு இருக்குங்க. ஸோ அது வரையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பசுமை கூரை அமைக்கும் போது அதுக்குண்டான செலவுகள் அதிகமாகும், ஆனால் மகசூல் ரெட்டிப்பாக பெறனால உங்களுக்கு அதிக லாபம் பெறலாம். செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும். பட் திறந்த வெளி மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் வந்து குறைவாக காணப்படும்.
சரிங்க. இப்போ காய்கறிகள் வந்து நம்ம எல்லா வகையானதுமே பண்ணலாம். இப்ப தக்காளி மிளகாயில ஆரம்பிச்சு காலிஃபிளவர் கேரட் எல்லாமே பண்ணலாம் சொன்னீங்க. இப்ப காலிஃபிளவர்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த குளிர்ந்த சூழ்நிலையில தான் அது வளர்ந்து பலன் கொடுக்கும் இல்லைங்களா? அப்ப அந்தந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம இதுல காய்கறிகள் பண்ண முடியும் இல்லைங்களா?
கண்டிப்பா அங்க சீசன் ஓரியன்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளே பிரிச்சிருக்கோம் ஆடிப்பட்டம் தைப்பட்டம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க ஆடிப்பட்டத்துல தக்காளி மிளகாய் மற்றும் பந்தல் காய்கறிகள் இதெல்லாமே எடுத்துக்கலாம். பட் இந்த தைப்பட்டத்துக்கு முன்னாடியே நீங்க குளிர் பிரதேச காய்கறிகளான கேரட்டு காலிஃபிளவரு முட்டைக்கோசு இந்த மாதிரி வந்து சாகுபடி செய்யும் போது உங்களுக்கு எதுவுமே நோய் தாக்குதல் இன்றி நல்ல மகசூல் கிடைக்க ஏதுவாக இருக்கும்.
இப்போ மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு நம்ம பெரும்பாலும் இந்த பாலி பேக்ஸ் தான் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? இப்ப அந்த பைகள்லாம் வந்து இப்ப தொட்டிகளில் வளர்த்தோம்னாக்க தொட்டிகள் நிறைய நாளைக்கு வரும், இந்த பைகள் எவ்வளவு நாளைக்கு வருங்க?
இந்த பைகளோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1-3 ஆண்டு வரை வந்து எந்த சேதாரமின்றி அதோட பையோட அந்த தடிமன் வந்து நல்ல திக்கா இருக்கனால உங்களுக்கு வந்து எந்த சேதாரமும் இல்லாம கிட்டத்தட்ட 1-3 வருடம் வரை வந்து காய்கறிகளை வந்து அதுல பயிரிடலாம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
இப்ப அதே மாதிரி அந்த உள்ள போடுற மண் கலவை நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, தொழுரம் மண் மணல் எல்லாமே கலந்து இந்த மக்கு உரம்லாம் கலந்து அது வந்து நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில மாத்தணுமா இல்ல வேற ஏதாவது அது கூட அதுக்கு தேவையான உரங்கள் மட்டும் சேர்த்தா போதுமா?
உதாரணத்துக்கு இப்ப தக்காளியை பயிரிட்டு எடுத்துடுறீங்க அப்படின்னா அந்த தக்காளி இப்போ 20 தொட்டியில போடுறீங்கன்னா அந்த 20 தொட்டியில அந்த காய் அறுவடை முடிச்சதுமே அதை ஃபுல்லாவே எல்லாத்தையுமே பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த மண் கலவை இருக்கு பாருங்க அதை எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அதுல ஏதாவது நோய் கிருமி தாக்கம் பழைய செடி நட்டுருக்கோம் இல்லைங்களா அதோட கிருமி தாக்கம் ஏதாவது எஞ்சி இருந்தா அதை சாயில் ஸ்டெர்லைசேஷன் சொல்லுவோம். அதை வந்து ஃபார்மால்டிகேட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 4% மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிடணும். ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி மற்றும் நோய் கிருமிகள் உள்ளே இருக்கிறது எல்லாமே செத்து போயிடும். இப்போ அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து பழைய செடிகள் மூலமாக எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம சத்துள்ள ஆகாரத்தோட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது அதே மண்புழு மட்கூரம் பசுஞ்சாண உரம் அப்புறம் நம்ம அசோஸ்பைலம் ஃபாஸ்போபாக்டீரியா எல்லாமே வந்து புதுசாக இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எஞ்சிய சத்துக்கள் எல்லாமே அடுத்த செடிக்கு போய் சேர ஏதுவாக இருக்கும்.
சரிங்க. இப்போ இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நம்ம செடிகள் வளர்க்கும் போது நல்ல மழை அதிகமாக மழை பெய்யும் போது அந்த செடிகள் பாதிக்கப்படுமா, அதுக்கு ஏதாவது நம்மளால செய்ய முடியுமா?
இதுக்கு நீங்கள் மழை காலங்களில் வந்து செடிகளை வந்து பாதுகாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேலே மாடியில் உள்ள 4 பகுதிகள்லேயும் ஒரு மூங்கில் குச்சியோ இல்லை ஒரு நல்ல தேக்கு குச்சியோ எது நமக்கு எக்கனாமிக்கலாக கிடைக்குதோ அதை மாடியின் சுவரொட்டி 4 பக்கமும் நட்டுட்டு மேலே பாலித்தீன் ஷீட்டோ இல்லை நம்ம ஷேட் நட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம செடிகளுக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அது மேலே ஒரு போர்வை மாதிரி போத்தி விட்டுறணுங்க. மேக்ஸிமம் வந்து அந்த நெட்லேருந்து இல்லைன்னா அந்த 4 பகுதியிலையும் வந்து கட்டி விட்டுறணும். நீங்கள் சைடு கூட தேவையில்லை, மேலே மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம இருக்கிற செடிகளை வந்து பாதுகாக்க முடியும். அந்த மழைக்காலங்களில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா நமக்கு நல்ல முறையில் காய்கறியை சாகுபடி செய்யலாம்.
சரிங்க. இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கான இந்த தென்னை கழிவு பயன்படுத்தலான்னு அதே மாதிரி இந்த உயிர் உரங்கள்லாம் சொன்னீங்க, பாலித்தீன் பேக்ஸாக இருந்தாலும் ஷேட் நெட்டு இது எல்லாமே அமைக்கிறதுக்கான கருவிகள் எல்லாமே நமக்கு எங்கே கிடைக்குங்க? யாராவது ஒருத்தவங்க மாடி தோட்டம் அமைக்கணும்னு நினச்சாங்கன்னா இப்போ விதைகள் இருக்குது, விதைகள் ஒரு இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எங்கே கிடைக்கும்?
இப்போ மாடி தோட்டத்துக்கு உண்டான தேவையான விதைகளை வந்து நீங்கள் வீரிய ஓட்டு ரகங்கள் வாங்கணுமா இல்லைன்னா ரகங்கள் வாங்கணுமா? ரகங்கள் வேணால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காய்கறி பயிர்த்துறைகளில் தக்காளி மிளகாய் வெண்டை கத்திரி போன்ற எல்லா வீரிய ஓட்டு ரகங்களையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாடி தோட்டத்துக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. மேலும் பிரைவேட் ரிலீஸ்ட்டை கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பட் அது காஸ்ட்லியாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ரிலீஸ் பண்ண ஹைபிரிட்ஸை விட வெளியே காஸ்ட்லியாக இருக்கும். பட் நீங்கள் விதைகள் போன்றவளை வந்து தனியார் நிறுவனத்துலேயும் வாங்கிக்கலாம், எங்கள் பல்கலைக்கழகத்துலேயும் வாங்கிக்கலாம். மற்றும் இந்த க்ரோ பேக்ஸ் இதெல்லாமே வந்து தனியார் நிறுவனமான சில கம்பெனிஸ், இந்த நாற்றங்கள் நர்சரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பாலித்தீன் பேக் க்ரோ பேக்ஸ் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். மற்றும் அதுக்குண்டான பண்ணை கருவிகள் ஸ்ப்ரேயரோ இல்லை உரங்கள் எல்லாமே வந்து இந்த நாற்றங்கள் நர்சரி ப்ரைவேட் நர்சரி யூனிட் மாதிரி வச்சுருப்பாங்க, சில தனியார் நிறுவனங்களும் கிடைக்கலாம். அப்புறம் முக்கியமானது இன்னொன்று என்ன சொல்லணும்னா, வளர்ந்து வரும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற மாதிரி நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரில் வந்து இதுக்காக ஒரு தனி திட்டம் வகுத்து அதில் ரன் ஆகிட்டுருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பராக என்ரோல் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கிட்டில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு தேவையான க்ரோ பேக்குன்னு சொல்கிறீங்களே வளர் ஊடகம் மற்றும் க்ரோ பேக்ஸுன்னு சொல்கிற அந்த பேகு மற்றும் அதுக்குண்டான தேவையான உரங்கள் மற்றும் என்னென்ன விதைகள் இந்த விதைகள்லாம் போடணும். ஸோ அதை எப்படியெல்லாம் போடணும், அந்த க்ரோ பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி விதையை உணணும், என்னென்ன உரங்கள் கொடுக்கணுங்கிற ஒரு சின்ன கேட்லாக்னு சொல்லுவோம், அதையும் வந்து உங்களுக்கு தராங்க. நீங்கள் அனைவரும் அதை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
சரிங்க, இது வரைக்கும் மாடி தோட்டம் அமைக்கிறத பற்றி நிறைய விவரங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம்.
வணக்கங்க.
நேயர்களே, இதுவரை நகர்ப்புற மக்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய மாடி தோட்டம் அமைத்தல் குறித்து விளக்கினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் கே ஷோபா திங்கள்மணியன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி மூலம் மாடி தோட்டம் அமைத்தல் குறித்த பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் மாடித்தோட்டம் அமைத்திருப்பவராக இருந்தால் உங்களது அனுபவங்களை மற்ற நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் அல்லவா?